புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகஸ்ட் 26 அன்னை தெரசா அவர்களது பிறந்த தினம். அன்னை தெரசா எனும் பெயரை அன்னை என்னும் சொல்லில்லாமல் யாரும் சொல்வதில்லை. அந்த அளவுக்கு நம் மனதில் வாழும் அன்னை தெரசாவுக்கு இன்று பிறந்த தினம். அவர்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க புதுக்கோட்டை மாவட்டம் மங்களாபுரம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மாநில துணைத்தலைவர் மதிப்பிற்குரிய கவிஞர் நீலா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் அம்மா.
புதுகை பண்பலை சமுதாய வானொலியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைய தினம் அன்னை தெரசா அவர்களை பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்குவதற்காக இணைஞ்சிருக்கீங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் சிறந்த ஒரு பணியை மேற்கொண்டு பல்வேறு பொறுப்புகள் வகித்து சிறந்த தமிழ் இலக்கிய களத்தில் எழுத்தாளராக பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்கம்மா.
அறிவொளி இயக்கத்தில் இணைந்தது ஒரு முக்கியமான தகவல்னு வச்சுக்கலாம். அறிவொளி இயக்கம் தான் என்னை இதுவரைக்கும் பல்வேறு களப்பணிகளையும் செய்வதற்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது நல்ல முறையில் அது அந்த பாதை வந்து தேர்ந்தெடுத்ததுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடைய அனுபவங்களை அவ்வப்போது நான் நூலாக்கி கொடுப்பேன். அப்படி வந்த முதல் நூல் வந்து பாமர தரிசனம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் எளிய மக்களாக நினைச்சிக்கிட்டு இருக்க மக்கள் சேர்ந்து ஒரு அருமையான குணங்கள் அருமையான செயல்பாடுகள் அவ்வப்போது வெளிப்படும். அப்படி வெளிப்படுற தகவல்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த தகவல்களை ஒன்று திரட்டி அந்த எளிய மனிதர்களையும் வந்து பேசுவதற்கு எழுதுவதற்கு ஆட்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து அதை பதிவு பண்ணேன். அது வந்து ஒரு பேசப்படுற புத்தகமாக மாறுச்சு பாமர தரிசனம். இப்ப ரெண்டாவது தொகுப்பும் ஒண்ணு கொண்டாந்துட்டேன். பாமர தரிசனம் ரெண்டாவது தொகுப்பும் வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இது வந்து கட்டுரைகள் தொகுப்பாக போற போக்குல எழுதிக்கிட்டே போறது. நான் கண்ட நேசித்த அப்படியே செயல்பாடுகள் பிடிச்ச அப்படி ஆட்களை பத்தி நான் எழுதிட்டு போவேன். இதை தவிர அவ்வப்போது எழுதக்கூடிய நம்ம மனசுல வந்து வெளியில சொல்ல முடியாத ஆட்டாமைகள் கோபங்கள் பிரச்சனைகள் மகிழ்ச்சி குழந்தைகளோட சக மனிதர்களோட இருக்கும்போது இருக்கக்கூடிய அனுபவங்கள் இதையெல்லாம் வந்து அவ்வப்போது கதையாகவும் கவிதைகளாகவும் எழுதுவேன். அதில் மாநில அளவில் பல இடங்களில் நான் பரிசும் வாங்கியிருக்கேன். கவிதைகளுக்கும் வாங்கியிருக்கேன் சிறுகதைகளுக்கும் வாங்கியிருக்கேன். அந்த அளவில் கவிதை தொகுப்பு வீணையல்ல நான் உனக்கு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை நான் போட்டிருக்கேன். இதை தவிர சக்கரவாக பறவைகள் அப்படின்ட்டு ஒரு சிறுகதை தொகுப்பும் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து சிறுகதை தொகுப்பு அப்புறம் கவிதையை தாண்டி தொடர்ந்து வந்து மாவட்ட சிறையில நான் 2 வருஷம் வந்து வகுப்படுத்தேன். மாவட்ட சிறையில் இருக்கக்கூடிய இளம் வயது கைதிகளுக்கு நான் வந்து எழுத்தறிவு சொல்லி கொடுக்குற ஒரு பணியை 2 வருட காலம் தொடர்ந்து செஞ்சேன். அப்போ ஒரு 1.5 வருடம் வந்து ஒரு சாதாரணமாக தான் போய்கிட்டு இருந்தது. அலுவலகத்தில் எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை போய் நான் இங்கே சொல்லுவேன். அதில் அவ்வளோதான் எனக்கு திருப்தி இல்லை. ஒரு கட்டத்தில் அது வந்து அதை கொஞ்சம் சின்சியராக எடுத்து செஞ்சா என்ன ஒரு 1.5 வருஷத்தை வீணாக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி அதை அதில் ஈடுபட்டு செய்யும்போது ஒரு மகத்தான மாற்றங்களை அந்த பகுதியில் உருவாக்க முடிஞ்சு அந்த இளம் மனசுகளில் உருவாக்க முடிஞ்சுது. அதோட அனுபவத்தை தான் நான் வந்து கற்றது சிறையளவு அப்படிங்கிற ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கேன். அது வந்து புதிய ரொம்ப சுலபமாக எப்படி எழுத்தறிவை கொண்டுகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தேடலும் ஒரு ஆய்வும் அதில் இருக்கும். அந்த வகையில் நான் வந்து மொத்தம் ஒரு 6 நூல்கள் குறைவான நூல்கள் தான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து ஒரு நூல் எழுதுகிற தேவதாசிகள் பற்றிய ஒரு நூல் எழுதுகிற ஒரு முயற்சியில் இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு களப்பணியை செய்து இப்போ வந்து வெற்றிகரமாக அது முடிவடைகிற இடத்துல வந்து நிற்கிது. அதனால இப்போது அவங்கள பற்றினா ஒரு நூல் எழுதுகிற முயற்சியில இப்போ நான் வந்திருக்கேன். என்னுடைய கவிதைகளை விட சிறுகதைகளை விட எனக்கு வந்து மிகப்பெரிய ஆத்ம திருப்தியை மகிழ்ச்சியை தர்றது இந்த மாதிரியான கலை செயல்பாடுகளுடைய தொகுப்புகள் தான் தருது. அந்த அடிப்படையில் இந்த வருஷத்தையுடைய இறுதியிலையும் அடுத்த வருஷத்துடைய துவக்கத்திலையும் அந்த தேவதாசிகள் பற்றிய ஒரு நூல் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருடைய ஆசையோடு அந்த நூல் வரணும்.
நிச்சயமாக பல்வேறு சிறந்த படைப்புகளை படைத்து சமூக சீர்திருத்த களப்பணிகளை மேற்கொண்டு உங்களது வெற்றி பயணம் மென்மேலும் தொடர்வதற்கு எங்களது புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் அன்னை தெரசா அவர்களது பிறந்த தினம். அனைத்து மக்களாலும் புனிதர் பட்டம் கொடுத்து அன்னை என்று அன்போடு அழைக்கக்கூடிய அன்னை தெரசா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து எனக்கிட்ட இல்லை. நம்ம உலகத்துல உள்ள எந்த ஒரு 5 வயசுக்கு மேற்பட்ட ஒரு குழந்தைய போயிட்டு அன்னை தெரசா யாருன்னு கேட்டா உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சொல்றதெல்லாம் அன்னை திரசாங்கிற பேரை கேட்டாலே சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் முழுக்க எல்லாருடைய மனசுலயும் பதிந்து போய் கிடக்குற பெயர் வந்து அன்னை திரசா. இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து படிக்கும் போதும் கேட்கும் போதும் இவருடைய லட்சியம் வந்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடியதா இருக்கு. சிறு வயதிலேயே அவங்க வந்து இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு உறுதியான ஒரு லட்சியத்தோட அவங்க வந்து வந்திருக்காங்க. அதுதான் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்க முழுக்க முழுக்க தானே தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சு எந்த குறுக்கீடும் இல்லாம அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தரக்கூடியதாக அந்த அமைப்பை தேர்ந்தெடுத்த விதத்திலிருந்து எல்லா வகைகள்லயும் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. இது யாருமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு அருமையான ஒரு பணிதான் சமூக சேவைங்கிறது. அந்த அடிப்படையில அவங்க வந்து வந்தது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லாருமே படிச்ச ஒரு அறிமுகமான ஒரு நபர் தான். அவங்களுடைய அவங்க 1910 ஆகஸ்ட் 26 பிறந்திருக்காங்க. ஐரோப்பா கண்டத்துல அல்பேனியா நாட்டுல. அம்மா வந்து தாய் வந்து பொயாஜியோ, அப்பா வந்து நிக்கல் நிக்கோலா. அவங்களுடைய பேர் வந்து இயற்பெயர் வந்து ஆக்னஸ் கோஞ்சா போஜா ஜியூ. ஆனா அவங்களுடைய பேர் வந்து தெரசாங்கிற பேர் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இவங்கள மாதிரியே சமூக சேவையில ஆர்வம் உள்ளவருடைய தோழி வந்து அகால மரணம் அடைஞ்சாங்க. அவங்களுடைய நினைவாக அந்த பேரை சூட்டிக்கிறாங்க. அந்த பேர் சூட்டுறதுக்கும் ஒரு முறை இருக்குது. அதாவது அவங்க வந்து கன்னியாசிரியாக தன்னை அடையாளப்படுத்திக்கும் போது பெயரை மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவங்க வந்து இந்த பேரை தேர்ந்தெடுத்து, ஏன்னா ரெண்டு பேருமே ஒத்த லட்சியத்தை உடையவர்கள், அந்த அடிப்படையில தன்னுடைய தோழியுடைய பேரை அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. அதே பேராலதான் நம்ம வந்து அவங்கள அன்னை திரசா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இவங்க நம்ம இந்திய நாட்டுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம இந்திய நாட்டை இருக்கக்கூடிய வறுமையும் அதே மாதிரி குழந்தைகளுடைய அனாதரவான தன்மையும் அவங்க கேள்விப்படுறாங்க. அதுக்கு பிற்பாடுதான் அவங்க வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இந்தியாவுக்கு வரும்போது அவங்க வந்து போய் சேர்ற இடம் வந்து மேற்கு வங்கம். மேற்கு வங்கம் கல்கத்தா நகரம். அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பல்வேறு முதல்ல அவங்க முதல் கட்டமாக அவங்க வந்து எல்லாரையும் மாதிரியே குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக, முதியோர்களுக்காக அந்த மாதிரி ஆரம்பிச்சாலும் கூட அவங்க வந்து மத்தவங்க தொட்டு தூக்க பழக தயங்கக்கூடிய மனிதர்கள்ட்ட அப்போ வந்து பெரிய அளவுக்கு வாஞ்சையோட நடந்துக்கிறாங்க. அவங்க தான் தொழு நோயாளிகள். அவங்கள வந்து பாக்குறதுக்கே எல்லாரும் வந்து கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தொடுறதுக்கு ரொம்ப அசூசப்படுவாங்க. அந்த மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க வந்து பணிபுரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா சமூக சேவைங்கிறது எல்லாருமே சேவையில ஆர்வம் உள்ளவங்க வந்து குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, முதியோர்களுக்கு அந்த மாதிரி முடிவெடுக்கிறது சாதாரணமா எங்க நடக்கிறது தான். ஆனா இது வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதையில ஒரு முக்கியமான கட்டத்தை கொண்டு வரும். மத்தவங்க வந்து அருவறுக்கத்தக்க ஒரு இடத்துல அவங்க போயிட்டு சேவையாற்ற தொடங்குறது. ஆனா அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையில பாக்கும்போது அவங்க சிறு வயதிலேயே ஒரு இறை நம்பிக்கை உள்ளவங்களா அந்த தேவாலயத்தை வந்து கூட்டுறது, பெருக்கிறது, எல்லா வகையிலும் தன்னுடைய செயல்பாட்டை வந்து இயேசுவின் கட்டளைப்படி நடத்துறதா அவங்க சொல்றாங்க. அவருடைய பொன்மொழிகளே ரொம்ப முக்கியமான ஒரு பொன்மொழி வந்து, நான் கடவுளின் கையில் இருக்கும் சிறிய பேனா, என் கடமை உலகிற்கு அன்பு கடிதங்களை எழுதுவது அப்படிங்கிறது தான். அதை தன்னுடைய வாழ்க்கை லட்சியமாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து சேவையாற்ற தொடங்குறாங்க. அந்த ஏழை எளிய மக்களையும் அவங்க விட்டுறல. இதனுடைய எல்லாருமே போற்றி புகழக்கூடிய அளவுலதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிரபலம் அடைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்களுடைய சேவை வந்து இந்தியா கடந்து எல்லா பகுதிகளிலையும் பரவுது. ரோமன் கத்தோலிக்க சபை வந்து தங்களுடைய ஒரு அருமையான பொக்கிஷமாக அன்னை திரசாக பாக்குது. அந்த அடிப்படையில அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து 1997 கிடைக்குது. அதுக்கடுத்து ஒரு அதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில பாரத ரத்னா விருதை வாங்கிடுறாங்க. இது ரெண்டு முக்கியமான விருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவுலயும் ஒரு தலை சிறந்த மனுஷியாக பார்க்கப்படுறாங்க, உலக அளவுலயும் அவங்க வந்து ஒரு தலை சிறந்த மனுஷியாக பார்க்கப்படுறாங்க. அந்த அடிப்படையில அவங்க வந்து ஒரு அருமையான தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக விட்டு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இவங்களுடைய சமூக சேவை பின்பற்றி நிறைய வந்து அங்கங்கே வந்து அமைப்புகள் நிறைய உருவாகி இருக்குது. அந்த அமைப்புகள் வந்து இன்றளவும் அவர் விட்ட சேவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவங்களே ஒரு பொன்மொழியை சொல்ற மாதிரி, வாழ்க்கை என்பது நீ வாழும் வரை அல்ல, பிறர் மனதில் வாழும் வரை. அவங்க வந்து நிறையருடைய மனசுல அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மனுஷியாக நம்ம அவங்கள பார்க்க தோண்டு.
ரொம்பவே அருமையா சொன்னீங்கம்மா. மனித நேயம் என்பது வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் மனிதநேயம் மாய்ந்து கொண்டிருந்த சூழலிலும் தனக்கான ஒரு முத்திரையாக மனிதநேயத்தின் சிறந்த இலக்கணமாக திகழ்ந்தவர் அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசா அவர்களது மனித நேயம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
அவருடைய சமூக சேவை மனித நேயம் ரெண்டும் இருந்தது. நம்ம சமூக சேவையும் மனித நேயத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. சமூக சேவை அப்படி மனித நேயமும் ஒன்னு இருக்கிறதுனாலதான் சமூக சேவைக்கு அவங்க இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது அவங்களுக்கு வந்து எளியவர்களாக தென்படுகிறவர்கள் வந்து, நான் முதலே சொன்னது மாதிரி முதியவர்கள், குழந்தைகள் அப்படின்னு பார்த்தாலும் காசு நோய்க்காரங்க அது மாதிரி வந்து சொல்லலாம். அவங்க அதுக்கு வந்து அவங்க பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொன்றும் அதுல வந்து ஒரு குறிப்பா ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து நிதி திரட்டுறாங்க அந்த தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வதற்காக நிதி திரட்டுறாங்க. அப்ப நிதி திரட்டும் போது அவங்களோட சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து இங்கேருந்து போயிட்டு ஒரு பெரிய செல்வம் தட்ட, எங்களுக்கு வந்து இவங்களுக்கு சேவை செய்யணும், அவங்களுக்காக ஏதாவது நிதி கொடுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு போயிட்டு கேக்குறாங்க. அப்ப அந்த செல்வந்தர் வந்து கண்ணா பின்னாடி திட்டுறாரு, திட்டி போகாம நிக்கவும் ஏதாவது கொடுங்க, ஏன்னா அவரு நல்ல செல்வந்தர், நினைச்சா கொடுக்க முடியும் அப்படிங்கறது அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனால அவங்க நின்றுட்டு கேக்குறாங்க. அவர் வந்து எரிச்சல் கொண்டு என்ன பண்ணிடுறாரு, அப்படியே காரி இந்த அம்மாவுடைய கையில துப்பிடுறாரு. கையில துப்பும் போது அவங்க வந்து அதை அப்படியே அமைதியா தொடச்சு கூட போனவங்களும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்க, அப்படியே தொடச்சுக்கிட்டு, நீங்க கொடுத்த இந்த சன்மானத்தை நான் எனக்கு வச்சுக்கறேன், அந்த குழந்தைங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்ச எதையாவது கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து மறுபடியும் அந்த கொஞ்சம் கூட அசராம கேக்குறாங்க. அந்த துப்புனவனே வெக்கப்பட்டு, நம்ம வள்ளுவர் சொல்லுவாரு, இன்னா செய்த அறிவுறுத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடுறது, அது மாதிரி நம்ம அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனே வெக்கப்பட்டு உடனே போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு பிற்பாடு அவன் வந்து இவங்களுக்கு தேவையான பொருள் உதவிய கொடுத்தான் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. இந்த சகிப்புத்தன்மை வந்து எல்லாருக்கும் வந்துடாது. உண்மையிலேயே ஒரு சமூக சேவை செய்யும் போது நமக்கு அடிப்படையில ஒரு சாதாரண மனசுல இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு கர்வம் தான் இருக்கும், நான் வந்து அப்படி பண்றேனாக்கும் இப்படி பண்றேனாக்கும் அப்படின்னு. ஆனா இது மாதிரியான இடர்பாடுகளை தாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து அதை வந்து அந்த மக்களுக்காக அந்த செலவை செய்யறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனசுல அந்த அளவுக்கு ஒரு தைரியமும் துணிச்சலும் இருந்ததுனாலதான் அவங்களால இதை வந்து சாதிக்க முடிஞ்சிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலயே பார்த்தாக்கா அவங்க வந்து ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவங்களாகவும், புண்படுறவங்களுக்கு வந்து ஒரு பண்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் சொல்றவங்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்குது அப்படிங்கறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க அவங்க வந்து இறக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல அவங்களுடைய மத நிறுவனங்கள் மூலமாக ஒரு 10,000 பேருக்கு மேல இருந்திருக்காங்க, பயன்பெற்றுகிட்டு இருந்திருக்காங்க. 123 இடங்கள்ல அந்த அவங்களுடைய கிளைகள் இருந்திருக்குது. இந்த அத்தனை பேருக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய ஆலமரமாக, அத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விருட்சமாக அதை வந்து மாத்திருக்காங்கன்னா, எவ்வளவு பெரிய உழைப்பு இருந்திருக்கணும், எவ்வளவு பெரிய சகிப்புத்தன்மை இருந்திருக்கணும், எவ்வளவு நோயாளிகள் அங்கிருந்து வந்து சிகிச்சையில பலனடைஞ்சு நல்ல மனிதர்களாக மாறி போயிருக்கணும். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அவங்களோட மனிதநேயத்தையும் அவங்களுடைய கருணையின் உள்ளத்தையும் அந்த சமூக சேவையை வந்து நம்ம வந்து வெறும் வார்த்தைகளால அளவிட முடியாது அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒப்புமை சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை.
நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அன்னை தெரேசா அவர்களது ஆளுமை என்பது அளப்பரியது என்றே சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பல்வேறு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே பல்வேறு சிறந்த சாதனைகளை படைத்தவர் அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசா அவர்களது சாதனைகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
அவங்க சாதனை அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அரியா வயதுலயும் இருக்கக்கூடிய முடிவும் சரி, எல்லாம் தெரிந்த கடைசி காலங்கள்லயும் சரி, அவங்க வந்து தன்னுடைய நிலைப்பாட்டுல சரியா இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 123 நாடுகள்ல 610 தொண்டு நிறுவனங்களை அவரு இயக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனை. அதே மாதிரி அந்த தொழுநோயாளிகளை தொட்டு தூக்குற அந்த மனப்பக்குவம் வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு தனி மனித சாதனைன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து நிறுவனங்களை உருவாக்கிட்டோம்னாக்கா அதை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு ஆட்களை தேடுறது வந்து சுலபமானது. ஆனா அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையா நான் பாக்குறேன். அந்த அதுல வந்து தொய்வடையாம தொடர்ந்து கொண்டுகிட்டு போனது ஒரு பெரிய சாதனை. இவங்களுடைய பேரால இன்னைக்கு வந்து அவங்க விட்ட சாதனை வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டுகிட்டு போறாங்க அப்படின்னா கொடைக்கானல்களுடைய அன்னைதெரசா பல்கலைக்கழகம், அது வந்து அப்படி ஒரு மனிதர் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்படி ஒரு பல்கலைக்கழகம் நமக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பல்கலைக்கழகத்தின் மூலமா இன்னைக்கு எத்தனை பேர் வந்து படிச்சு அறிவாளியா போறாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனா அந்த நம்மை போன்ற இந்தியா போன்ற நாடுகளுக்கு கல்வியில செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கங்கள் வந்து நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேர் எப்படி அது வந்து இந்துன்னு பாக்குறதுல, முஸ்லீம்னு பாக்குறது, கிறிஸ்டின்னு பாக்குறது இல்ல, மதம் கடந்து அந்த அவருடைய சேவையை வந்து செய்யறது. அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனைவருக்குமான கருணையை அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய சாதனையா நான் பாக்குறேன். எப்போதுமே அவருடைய வார்த்தைகள் ஒரு 17 பொன்மொழிகள், அவருடைய அவங்களுடைய பொன்மொழிகளை மிக சிறப்பாக சொல்றாங்க. அந்த வாழ்க்கையுடைய சின்ன சின்ன விஷயங்கள் அது இருந்தாலும் கூட அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடியது. புன்னகையில் இருந்து பிறக்கிறது அமைதி. இது வந்து ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னாக்கையே வாழ்க்கை வந்து எவ்வளவு சுமூகமா மாறும். அதே மாதிரி தன்னுடைய குணத்தோடைய மிக சிறப்பான ஒரு விஷயமா தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய்யாது, மன்னிக்க ஒரு கணம் கூட தயங்காது. இதெல்லாம் வாழ்க்கையோடு வந்து உதித்த பல்வேறு ஆளுமை பண்புகள். இதையெல்லாம் வந்து நம்ம சிறுவர்களுக்கு நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தது அந்த வாழ்க்கையே ஒரு சாதனை தானே.
நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அன்னை தெரசா அவர்களது வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் சாதனையாகத்தான் சொல்ல வேண்டும். அத்தகைய சிறப்புமிக்க அன்னை தெரசா அவர்களை புனிதராகவும் அன்னை என்றும் சிறப்பாக அழைத்து கொண்டு தவிர்க்க முடியாத மனிதநேய மாண்பாளராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் அன்னை தெரசா அவர்கள். அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து சிறப்பித்த அதன் சிறப்பு அம்சங்கள் பற்றிய தகவல்களை சொல்லுங்கம்மா.
எப்போ வந்து நம்ம இந்திய நாட்டை தேர்ந்தெடுத்து ஒரு தொழுநோயாளியையும் குழந்தைகளையும் எந்த விதமான ஒரு நம்பிக்கையே இல்லாத அபலைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் நோக்கி அவருடைய அன்பு கரங்கள் நீண்டதோ அன்றைக்கே அவங்க நம்ம மனசுல புனிதராக ஒரு மாசற்ற தங்கமாக நமது அன்பு அன்னையாக நம்ம மனசுல வந்து உட்கார்ந்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய பட்டம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களாகவே நம்ம வாழவிடணும். அவங்க இப்ப இருக்கிற இதே பெயரோடவும் புகழோடவும் நம்ம மனசுல என்றைக்கும் நம்மளுடைய நிறைய பேர் அவர் அவங்களால பயனடைஞ்சிருக்கோம். இந்தியர்கள் அவருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. எப்படி பெண்ணிக்குடைய நீர் மேலாண்மை வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதோ அதே மாதிரியே நாம அன்னை தெரசாவுடைய சேவையையும் நம்ம வந்து மனசுல இருத்திக்கிறோம். ஆங்கிலேயர்கள் நம்ம அடிமைப்படுத்தினாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. அந்த காலகட்டத்துக்குள்ள அவங்க வந்து கொஞ்சம் பாதுகாப்பாகக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்த்தாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சேவைகள்லாம் நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய பஞ்சத்தை பசியை கொஞ்சம் திசை திருப்பி அதே மாதிரி ரொம்ப ஒடுக்கப்பட்ட ரொம்ப ஏழைகளை நோயாளிகளை பாதுகாக்கிற ஒரு இடத்துல அன்னை தெரசா இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த சேவையை நம்ம எந்த காரணம் கொண்டும் ஐயப்படுவதற்கு இடம் தரக்கூடாது என்பதுதான் என்னுடைய செய்தி.
ரொம்பவே அருமையா சொன்னீங்கம்மா. அன்பின் மறு உருவமாகவும் மனிதநேய மாண்பாளராகவும் சிறந்த பணியை செய்த, சந்தோஷத்துக்கு திறவுகோல் ஏதுமில்லை, கதவு எப்போதும் திறந்தே இருக்கிறது என்ற பொன்மொழிக்கு சொந்தக்காரர், வாழ்ந்த போதே ஒரு மனிதருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட முதல் பெருமை அன்னை தெரசாவுக்கு மட்டுமே உரியது என்று சொல்லலாம். அன்னை தெரசா அழகாக சொல்லுவார், இரு கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, பிறர் மனதில் வாழும் வரை என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையிலே நமது அனைவரது மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை தெரசா அவர்களது பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவர்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் மங்களாபுரம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய கவிஞர் நீலா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க அம்மா.
இதுவரை இந்த தொகுப்பை கருத்தூன்றி கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் புதுகை பண்பலை சமுதாய வானொலியின் சார்பாகவும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் மங்களாபுரம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய கவிஞர் நீலா அவர்கள் அன்னை தெரேசா அவர்களது சமூக தொண்டும் மனித நேயம் குறித்து வழங்கிய உரையாடலை கேட்டோம்.
இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.